الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. عن أبي ذر رضي الله عنه قلت يا رسول الله أي المسجد وضع في الأرض أولا؟ قال المسجد الحرام. قلت ثم أي؟ قال المسجد الأقصى. قلت كم كان بينهما؟ كان قال 40 سنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசுக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எப்பொழுது உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஷரீஅத் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றிலிருந்தே இஸ்லாத்திற்குரிய எதிர்ப்பும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நபிமார்கள் எப்பொழுது இஸ்லாத்தை வந்து அறிமுகம் செய்தார்களோ அன்றைய தினத்திலிருந்தே அந்த நபிமார்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அந்த நபிமார்களுக்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களையும் தவறுதலாக பேசக்கூடியவர்களாக இஸ்லாமிய விரோதிகள் உருவாகிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களுடைய வேதங்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் வணங்கக்கூட மிக முக்கியமான புனித ஸ்தலங்களிலையும் அவைகளுக்கும் தாக்குதல் தொடுத்தார்கள் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. பைத்துல்லா காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி யானைப்படியும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக வரலாறு நெடுகிலும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் ஹக்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம். ஒவ்வொரு காலத்திலேயும் அதனுடைய வளர்ச்சியை கண்டு நம்முடைய விரோதிகள் அந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் சகித்துக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு வகை வகையான தாக்குதல்களை காலம் பூராவும் செய்திருக்கிறார்கள். அவைகளில் எதையும் நாம் மறந்துவிட முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கலாம் சமீப காலமாக நம்முடைய மிக முக்கியமான மஸ்ஜிதுல் அக்ஸா, அது இருக்கக்கூடிய அந்த ஜெருசலம், அந்த பிரதேசத்தை, அந்த புனிதமான குதுஸ் என்றால் பரிசுத்தமானது, தூய்மையானது, அந்த பரிசுத்தமான தூய்மையான பிரதேசத்தை
ஆரம்பத்தில் அவர்களுக்கு உலகத்தில் எங்கேயும் ஒரு நாடும் இல்ல, ஊரும் இல்ல, ஒரு இஞ்சி நிலம் கூட இல்ல. அவர்களாகவே பலவந்தமாக வந்து ஒரு நாட்டில் புகுந்து அந்த நாட்டுடைய சில பகுதிகளை கைப்பற்றியதோடு நின்று விடாமல் இப்பொழுது அந்த நாட்டுடைய மிக முக்கியமான இடம், அந்த நாட்டுடைய முக்கியமான இடம் என்று கூறுவதை விட உலகளாவிய முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஒரு இடத்தை அவர்களுக்கு என்று சொல்லி தலைநகராக மாற்றக்கூடிய சமீபத்தில் ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் பைத்துல்லாவை விளங்கி வைத்திருக்கின்றோம், மஸ்ஜித் நபவி அதனுடைய சிறப்புகளையும் விளங்கி வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி இந்த மஸ்ஜிதுல் அக்சாவுடைய சிறப்பையும் நாம் விளங்கி வைப்பது மிக கட்டாயம். எந்த அளவுக்கு என்றால் இதனுடைய சிறப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறைத்து மதிப்பிடவில்லை. பைத்துல்லாவுடைய சிறப்பு ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பைத்துல்லாவை அவர்கள் கட்டுகின்றார்கள். பைத்துல்லாவுடன் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் இணைந்ததின் மூலமாக அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் இன்னும் உயர்த்தி விடுகின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டுவதில் ஈடுபடுகின்றார்கள். மஸ்ஜித் நபவியுடன் நபி அவர்கள் இணைந்ததனால நபி அவர்களுடைய உயர்வு இன்னும் அதிகமாகின்றது. நபி அவர்களே கூறுவார்கள், அல்லாஹும்மா இன்ன இப்ராஹிம ஹர்ரம மக்கத்த வதஆ லி அஹ்லிஹா வஇன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹர்ரம அல்மதீனா. ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்காவை சிறப்பாக்கி வைத்தார்கள். மக்கா வாசிகளுக்காக துஆவும் செய்தார்கள். அவர்களுடைய பல துஆக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். நான் மதீனாவை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றேன், நான் மதீனா வாசிகளுக்காக துஆ செய்திருக்கின்றேன், நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள், அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ ஃபீ தமரினா வ ஃபீ ஸாயினா வ ஃபீ முத்தினா. யா அல்லாஹ், நம்முடைய மதீனாவில் நீ பரக்க செய்வாயாக, மதீனாவுடைய பழங்களில் நீ பரக்க செய்வாயாக, பழங்களைகளையும் தானியங்களையும் நிற்கக்கூடிய இந்த அளவுகோள்கள், சாய் என்று சொல்லக்கூடிய மரைக்கால்கள், முத்து போன்றவைகளிலேயும் நீ பரக்க செய்வாயாக. ஆக ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவுடைய ஹரத்திற்காக துஆ செய்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்காக துஆ செய்தார்கள். ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக துஆ செய்திருக்கிறார்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நஸாஇ இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்களும் சொன்னார்கள். ஹதரத் சுலைமான் இப்னு தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி முடித்ததற்கு பின்னால மிக விசேஷமான மூன்று துஆக்களை செய்தார்கள். முதலாவது துஆ, யா அல்லாஹ், எனக்கு ஒரு நீதம் செலுத்தக்கூடிய அந்த தன்மையை தர வேண்டும். அந்த நீதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய நீதத்திற்கு சரிசமமாக, நீ நீதம் செலுத்தினால் அந்த நீதத்திற்கு நேர்பட்டதாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அதை அல்லாஹ் கபூல் செய்தான். இரண்டாவது ஒரு துஆவை செய்கிறார்கள், ரப்பிக்ஃபிர்லி வஹப் லி முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை தருவாயாக, இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு ஆட்சியை எனக்கு தருவாயாக என்று துஆ செய்கிறார்கள். அந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதனால் அவர்களுக்கு மனிதர்களுடைய ஆட்சி மாத்திரமல்ல, மிருகங்களுடைய ஆட்சி, பறவைகளுடைய ஆட்சி, மலைகளுடைய ஜின்களுடைய ஆட்சி, அவர்கள் ஜிங்களை வைத்து கடலுடைய அதல பாதாளத்திற்கு அந்த ஜிங்களை அனுப்பி அங்கிருந்து விலை உயர்ந்த முத்துக்களையும் நல்ல விலை உயர்ந்த கற்களையும் கொண்டு வர செய்து தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியதாக வரலாறு கூறுகின்றது. மூன்றாவது ஒரு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு யாரு வந்து தொழுது விட்டு சென்றாலும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய இரண்டு துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெளிவாக ஆதாரம் இருக்கின்றது. நான் ஆதரவு வைக்கிறேன். மூணாவது துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆஹா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அது வெறும் சாதாரணமான ஒரு மஸ்ஜித் அல்ல. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலமும் அந்த பூமியும் அந்த ஊரும் அது சாதாரணமான ஊர் அல்ல. குர்ஆனிலேயே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊரை பற்றியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றியும் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹௌலஹ். அல்லாஹ் தூய்மையாகி விட்டான், அவன் தன்னுடைய அடியாரை ஹராத்திலிருந்து மக்காவிலிருந்து ஒரே இரவுல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வரவழைத்து விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் தூய்மையாகி விட்டான். பாரக்னா ஹவுலா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருப்பதின் மூலமாக அதை சூழ உள்ள ஊர்களுக்கு நாங்கள் பரக்க செய்திருக்கின்றோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ உள்ள ஊர் அது பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான், சிரியா என்று உலமாக்கள் கருதுகின்றார்கள். அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த நிலத்திற்கு சென்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். மற்ற ஊர்களை விட அல்லாஹ் விசேஷமான சிறப்புகள், விசேஷமான பரக்கத்துகள், நம்முடைய பார்வைக்கே புலப்படக்கூடிய அளவுக்கு எத்தனையோ வகை வகையான பரக்கத்துகள் அங்கே உள்ள விளையக்கூடிய அந்த மண், அந்த பூமியிலே விளையக்கூடிய விவசாய பயிர்களை நாம் கண்ணால் கண்டோம். நம்முடைய ஊர்களில் சில வேளை ஒரு கிலோ கத்தரிக்காய் கேட்டோம் என்றால் அதிலே 4, 5, 6 இருக்கும். அங்கே உள்ள ஒரே ஒரு கத்தரிக்காயை நிறுத்தி பார்த்தால் 3 கிலோ இருக்கும். சில நேரங்களில் ஒரே ஒரு முட்டை கோவா 5 கிலோக்கள் இருக்கும், ஒரு முட்டை கோவா. அங்கே உள்ள அந்த லெமன் இருக்குகின்றதே, எலுமிச்சம்பழம், அது இங்குள்ள தோடம் பழத்தை போன்று அதற்கொத்ததாக இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இது வெளிரங்கமான பரக்கத். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், பாரக்னா ஹவுலஹு, அதை சூழ உள்ள ஊருக்கு நாங்கள் பரக்க செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஹதரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், யா கௌம் உத்குலுல் அர்தல் முகத்தஸா அல்லதி கதபல்லாஹு லகும் ஃபீஹா. பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்க அந்த ஊருல அர்துல் முகத்தஸா, அந்த பரிசுத்தமான தீமையான நிலத்தில் அந்த ஊருள்ளே நுழைந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஜபாபிராக்கள் கைப்பற்றியிருந்தார்கள். அதனால் அங்கே நுழைந்து அவர்களுடன் யுத்தம் செய்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை காப்பாற்றுங்கள் என்று ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்னதை அல்லாஹ்வே ஞாபகப்படுத்துகின்றான். ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் ஈசாவை, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த இடமும் நிலமும் அதுதான். அவர்களை அந்த இடத்திலே தங்க வைத்ததாக அல்லாஹ்வே குறிப்பிடுகின்றான், வஜஅல்ன இப்ன மரியம வ உம்மஹு ஆயதன் வ ஆவைனாஹுமா இலா ரப்வத்தின் தாதி கராரின் வ மஈன். நாம் மரியமையும் அவருடைய மகன் ஈசாவையும் மிகப்பெரிய அத்தாட்சியாக ஆக்கியதோடு மட்டுமல்ல, வ ஆவைனாஹுமா, அந்த இரண்டு பேர்களையும் நாங்கள் ஒதுங்க செய்தோம், தங்க வைத்தோம், இலா ரபுவத்தின் ذاتِ قراري ومعين, உயர்ந்த நல்ல செழிப்பான நீர்வளமுள்ள ஒரு பூமியிலே அவர்களை நாம் தங்க வைத்தோம் என்று அந்த பூமியை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி நிறைய ஹதீஸ்களில் பேசியிருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அய்யுல் மஸ்ஜிதி வுதியா ஃபில் அர்தி அவ்வலா, முழு உலகத்துல முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் எது? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல்லாஹ், கஅபத்துல்லாஹ் கட்டப்படுகின்றது. கேட்டார்கள், சும்மா ஐயுன், அதற்கு பின்னால இரண்டாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எது? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இரண்டாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் அது மஸ்ஜிதுல் அக்ஸா. மீண்டும் கேட்கின்றார்கள், கம் காண பைனஹுமா, அந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு காலம்? நபி அவர்கள் சொன்னார்கள், அர்பஊன சனா, வெறும் 40 வருடம். பைத்துல்லா கட்டப்பட்டு 40வது வருடத்துல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்படுகின்றது. பைத்துல்லாஹுவை விட சில நேரங்களில் அநேகமான நபிமார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து போயிருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்துல அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தான் அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்குகின்றான். நபி அவர்கள் மேலே செல்ல வேண்டும் என்றால் மக்காவிலேயே நிறைய உயர்ந்த மலைகள் இருந்தன. ஏதாவது ஒரு மலைக்கு வர சொல்லி அங்கிருந்து நபி அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வே மக்காவிலிருந்து அந்த காலத்துல பாதை வசதியோ வாகன வசதியோ ரொம்ப குறைவான காலகட்டத்துல ஒரே இரவுல பைத்துல்லாவிலிருந்து நபி அவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வரவழைத்து அங்கிருந்து தான் தன்னை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அழைத்தான். அதற்கு முன்னால் அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் சந்திக்க வைத்தான். அதற்கு முன்னால் அனைத்து நபிமார்களுக்கும் நபி அவர்கள் இமாமத் செய்ததாகவும் தப்ரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால சுமார் 16-17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக முன்னோக்கித்தான் நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். சுமார் 16-17 மாதங்கள் நபி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுவார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுதே இடையிடையே பைத்துல்லா வானத்தை உயர்த்தி வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். காபத்துல்லாவை பார்த்து தொழுங்க, பைத்துல்லாவை பார்த்து தொழுங்க என்ற உத்தரவு வராதா என்று நபி அவர்கள் அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பார்கள். அதையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான், பல நோவல்லி தருபாஹா, நீங்கள் அடிக்கடி உங்களுடைய முகத்தை உயர்த்தி பார்ப்பதை நாங்கள் பார்த்து விட்டோம், கண்டு விட்டோம். உங்களுக்கு விருப்பமான பைத்துல்லாவை இப்பொழுது நீங்க பின்பற்றலாம், விருப்பமான காபத்துல்லாவை பின்பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு வருகின்றது. ஆக சுமார் 17 மாதங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள் என்றால் அது இஸ்லாமியர்களுடைய ஆரம்ப கிப்லா என்பதில் மாற்று கருத்து இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து விட்டு அடுத்த நாள் காலையில மக்காவுல குறிப்பிடுகின்றார்கள், நான் நேற்றிரவு இங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று அங்கிருந்து 7 வானங்களை தாண்டி நான் நேற்றிரவு அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்தேன் என்று சொன்ன நேரத்துல மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, அவங்களோட நண்பர் சொல்வதை கேட்டீங்களா, ஒரே இரவுல அவர் இங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து விட்டு அதே இரவுல மக்காவுக்கு திரும்பி வந்ததாக கூறுகின்றார். இந்த செய்தியை உங்களால உண்மைப்படுத்தலாமா என்று கேட்டாங்க. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சித்தீக் அவர் உண்மைப்படுத்தக்கூடியவர், நபி அவர்களுடைய சொல்லை உண்மைப்படுத்தக்கூடியவர். அல்லாஹும் இது சத்தியமாக அவர் அவ்வாறு சொல்லி இருந்தால் நான் அதை உண்மைப்படுத்துகின்றேன். அவர்கள் கேட்டார்கள், இவ்வளவு தூரமான எங்களுடைய அறிவாலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை நீங்க உண்மைப்படுத்துகின்றீர்களா? ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதைவிட தூரமான விடயம் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். அவருக்கு வஹி வருவதாக கூறுகின்றார், ஏற்றுக்கொள்கின்றோம். சுவர்க்கம் நரகம் இருப்பதாக கூறுகின்றார், ஏற்றுக்கொள்கின்றோம். கபரு அங்கே கேள்வி கணக்கு இருப்பதாக கூறுகின்றார், ஏற்றுக்கொள்கின்றோம். இதைவிட தூரமான விடயம் அனைத்தையும் அவர் சொல்ல நாங்கள் ஏற்றெடுக்க இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹும் இதை சத்தியமாக அவர் சொல்லி இருந்தால் அவ்வாறு நடந்திருக்கும். அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், அப்படின்னா முஹம்மதை நாங்க செக் பண்ணணும் சொன்னார்கள். தாராளமாக எவ்வாறு செக் பண்ண போறீங்க? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி சில கேள்விகளை கேட்க வேண்டும். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கட்டடங்கள் எவ்வாறு இருந்தன, அதனுடைய தூண்கள் எவ்வாறு இருந்தன, அங்கே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வாறு கட்டப்பட்டிருந்தன. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஃபதஹப்து அன்அது லா அஸாலு அன்அது ஹத்தல் தபஸ அலைய பஅதுன் நாஸ். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நான் வர்ணித்துக் கொண்டே இருக்கின்றேன். நான் வர்ணிக்க வர்ணிக்க அதிலே உள்ள சில வர்ணனைகள் எனக்கு குழப்பமாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு முன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். அதை நான் பார்த்தபடியே அவர்களுக்கு அதை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் உங்களோட முஹம்மத் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. அவர் என்னென்ன அடையாளங்கள் சொன்னாரோ அந்த அடையாளங்கள் அப்படி அப்படி அங்கே இருக்குகின்றது என்று ஏற்றுக் கொள்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்தை அங்கிருந்து அல்லாஹ் செய்ய வைத்தான். அனைத்து நபிமார்களை அங்கே வைத்து அல்லாஹ் சந்திக்க வைத்தான். 16-17 மாதங்கள் அதை முன்னோக்கி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொழ வைத்தான். அது மாத்திரமல்ல, 4 வேதங்களும் ஓதப்பட்ட ஒரு இடம் என்றா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. ஏன் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது ஜபூர் வேதம். ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பல வரலாறுகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, அவர்களும் அடங்கி இருப்பது அந்த இடத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மேல ஜபலே ஜைத்தூன், ஜைத்தூனுடைய மலை இருக்கின்றது. அந்த மலையில ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதையும் நாம் பார்க்க சென்றிருந்தோம். போற நேரத்தில் அதை யூதர்கள் பிடித்திருக்கிறார்கள். உள்ளே போகும் பொழுது முதலாவது சொல்லிவிட்டார்கள், இது நம்முடைய செனகோ, அதனால உங்களோட தொப்பிய கலட்டிட்டுத்தான் உள்ள போகணும். அது மஸ்ஜித், அவர்கள் அதை மாற்றி விட்டார்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலமாக. உள்ளே சென்று பார்த்தால் மிஹராப் இருக்குது. அந்த மிஹராபை பெரிய ஒரு அலுமாரி மாதிரி போன்ற ஒன்றை வைத்து அந்த மிஹராபை மறைத்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு ஓரத்தில் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களை தேவிட் என்று கூறுவார்கள். அவர்கள் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய, அவர்களால மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதை மாற்றி தன்னுடைய செனகோகாக யூதர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் வாழ்ந்த ஊர், அவர்களும் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம், அவர்களுடைய மகன் ஹதரத் இஸ்ஹாக், அவருடைய மனைவி ரிஸ்கா அல்லது லாயக்கா அலைஹி ஸலாத்து வஸலாம், அவர்களுடைய பேரன் யாகூப், அவர்களுடைய மனைவி, இந்த 6 பேர்களுடைய கபரும் அந்த ஹைப்ரூன் என்று சொல்லக்கூடிய பகுதியில மதீனத்துல் ஹலீல் என்று அந்த ஊருக்கு பெயர். அந்த ஊரிலே உள்ள மஸ்ஜிதுல் ஹலீல், ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மஸ்ஜித் என்று அந்த மஸ்ஜிதுக்குரிய பெயர். அந்த மஸ்ஜிதையும் கிட்டத்தட்ட இவங்க கைப்பற்றிட்டாங்க. இரண்டு ஓரங்களால அந்த மஸ்ஜிதுக்கு, இரண்டு திசைகளால் அந்த மஸ்ஜிதுக்கு பாதை, அந்த இரண்டு பாதையையும் அவர்கள் மறைத்து அந்த யூதர்களுடைய சிக்யூரிட்டி கார்டு போடப்பட்டிருக்கின்றது. மேல் மாடி அதாவது மின்பர் மெஹராப் உள்ள பகுதி முஸ்லிம்களுக்கு, அதனுடைய பின்பகுதி யூதர்களுக்கு. அதுவும் சமீபத்தில் தான், 1990 ரமதானுடைய காலத்துல ஒரு யூதன் பஜ்ருடைய நேரம் அங்குள்ள மக்கள் சஹரை முடித்து விட்டு பஜ்ரு தொழுவதற்காக வேண்டி அந்த மஸ்ஜிதுல் ஹலீலுக்குள்ளே வருகின்றார்கள். 1990 ஆண்டு ரமதானுடைய மாதம் 15 நோன்பாக இருக்கலாம். ஒரு யூதன் இருட்டுல ஒரு தூணுக்கு பின்னால ஒளிந்து மறைந்து இருந்து இவ்வாறு நம்முடைய காத்தாங்குடியில் அந்த ஃபயரிங் நடந்ததோ அதே மாதிரி அந்த யூதன் தொழுகை நடக்கக்கூடிய நேரத்திலே தாறுமாறாக சுட ஆரம்பிக்குகின்றான். அந்த நேரத்தில் 28 இஸ்லாமியர்கள் ஷஹீதாகி விடுகின்றார். இது யூதர்களுடைய பெரிய ஒரு தந்திரம். ஏன், அதாவது எங்களுக்கும் இதுல பங்கு இருக்குது, உரிமை இருக்குது, அதற்கு நாங்கத்தான் இதை பாதுகாக்கலாம், இல்லாட்சி எதிர்காலத்தில் இவர்கள் வந்து அடிக்கடி தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று ஒரு நாடகத்தை அவர்களாகவே திட்டமிட்டு ஏற்படுத்தி அதற்கு பின்னால இன்று வரைக்கும் அந்த மஸ்ஜிதுடைய முன்பகுதி முஸ்லிம்களுக்கு, அந்த மஸ்ஜிதுடைய பின்பகுதி அவர்களுக்கு. வருடத்தில் ஒரு 10 நாள் முழு மஸ்ஜிதையும் முஸ்லிம்களுக்கு கொடுப்பார்கள், இன்னும் ஒரு 10 நாள் முழு மஸ்ஜிதையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய நிபந்தனை. ஹதரத் இப்ராஹிம் அவர்களுடைய மகன், அவர்களுடைய பேரன், அவர்களுடைய மனைவிமார்களும் அந்த மஸ்ஜிதுல் ஹலீலுடைய கீழ்ப்பகுதியில அண்டர் கிரவுண்ட் பகுதியில அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஹதரத் மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடங்கிய இடமும் அங்கேயே, அதாவது மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு கொஞ்சம் வெளியில, குதுசுக்கு வெளியில, ஜோர்டான் இருந்து பலஸ்தீன் போற மேலையில் அந்த போர்டர்ல ஒரு ஓரத்துல ஹதரத் மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபரும் இருக்கின்றது, அது மஸ்ஜிதுக்குள்ளே இருக்குகின்றது. ஏன் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய நம்முடைய ஹதரத் ஈசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பைத்துல் அஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும் அந்த குதுஸ் பகுதியில இப்பொழுது பெரிய ஒரு தேவாலயம் ஒன்று கட்டி அந்த தேவாலயத்தை கிறிஸ்தவர்கள் நிர்வாகம் செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்கள் பார்த்தோம் என்றால் குதுசுடைய வரலாறு அது நேற்று முந்தைய தினம் உருவான வரலாறு அல்ல. பைத்துல்லா காபத்துல்லா உருவாகி 40வது வருடத்துல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அநேகமான நபிமார்கள் இங்கே வந்து போயிருக்கின்றார்கள். 4 வேதங்களும் அங்கே ஓதப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்க யாரும் நிராசை அடையவும் முடியாது. இப்பொழுது அந்த ஊரை பிடித்துட்டாங்க. ஊரை பிடிச்சிட்டாங்க, அவர்களுடைய இஸ்ராயலுடைய தலைநகரமாக ஜெருசலத்தை மாற்றி விட்டார்கள். சமீபத்தில் சில வேளை இந்த சோசியல் மீடியாக்கள்ல சில செய்திகள் பழைய செய்திகளையும் போட்டுடுறாங்க. இதுல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்னால நடந்த சில வீடியோக்களை போட்டு இப்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை மூடிட்டாங்க, அங்கே தொழுகையும் இல்ல, அங்கே ஜும்ஆவும் இல்ல, அங்கே அசானும் இல்லை என்பதை போன்று நாங்கள் இஸ்லாமியர்கள் நீதமாக நேர்மையாக இருக்கணும். எந்த நம்முடைய பேச்சோ செய்தியோ உண்மைக்கு புறம்பானதாக இருக்கவே கூடாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வாரம் கூட அங்கே ஜும்ஆ நடந்திருக்கிறது. அதற்கு முன்னாலே எங்களுக்கும் செய்தி ஒன்று கிடைச்சிச்சு, அவ்வாறு மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் உள்ள செய்தி இல்ல, மூடல்ல, ஜும்மாவுக்கு விட்டு இருக்கிறாங்க, ஜும்மாவுக்கு மக்கள் வருகிறார்கள். ஆனால் 4 புறங்களிலும் அவர்களுடைய கெடுபிடி, அவர்களுடைய செக் பாயிண்ட், அவர்கள் மிக கூடுதலாக செக் பண்ணி, அதோட மாத்திரம் அல்ல, நாம் அந்த ஊருக்கு சென்றிருந்த வேளையில சில வாலிபர்களை சந்தித்தோம். அவர்கள் சொன்னார்கள், எங்களோட லைஃப்ல இதுவரைக்கும் நாங்களே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனதில்லை. ஏண்டா அவர்கள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முழு முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய பிரதேசங்களுக்கு மத்தியில பெரிய தாப்ப கட்டி இருக்கிறாங்க. 30 அடி 40 அடி உயரமான தாப்ப, பர பில்லியன் கணக்கில் பணத்தை செலவழித்து தாப்ப கட்டி இருக்கிறாங்க. அதாவது மதில் சுவர்களை கட்டி இருக்கின்றார்கள். ரமல்லா போன்ற பகுதியிலிருந்து யாரும் இங்கே வர முடியாது, இங்குள்ளவர்கள் யாரும் அங்கே செல்ல முடியாது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அனுமதி தருகின்றார்கள். ஆனால் உள்நாட்டிலே உள்ள இலட்சக்கணக்கான ரமல்லாவுல கிட்டத்தட்ட 15 லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். அநேகமானவர்களுக்கு அங்கே வருவதற்குரிய அனுமதி இல்லை. எப்படி நிலைமை மாறிடுச்சு? உலகத்தில் அவனுக்கு எங்கேயுமே ஒரு அடையாளம் கூட இல்லை, ஒரு இஞ்சி நிலம் கூட இல்லை. ஆனால் பலவந்தமாக வந்து இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து, அந்த ஊருக்குள்ளே புகுந்து, அந்த நாட்டுடைய பெயர் பலஸ்தீன, இப்பொழுது இஸ்ரேலுன்னு மாத்திட்டாங்க. எங்கட சில சகோதரர்களும் எடுத்தவுடனே இஸ்ரேல், இஸ்ரேல் அல்ல அது பலஸ்தீன், இஸ்லாமியர்களுடைய பழமையான நாடு, இஸ்லாமியர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த, நபிமார்கள் வாழ்ந்த, வளர்ந்த. ஹதரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அஃப்தினா பி மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக நீங்க எங்களுக்கு ஃபத்வா தாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், இது மஹ்ஷருடைய மைதானம், விசேஷமாக மஹ்ஷருடைய மைதானம். இந்த இடமும் மஹ்ஷருடைய மைதானத்திற்குள்ளே உள்வாங்கப்படும். வேற ரிவாயத்தில் வருது, மஹபத்துல் அன்பியா, நபிமார்கள் இறங்கிய இடம், வஹை இறங்கிய இடம். அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், தூஹு ஃபல்லு, மைமூனா சொல்லுங்க மக்கள்கிட்ட, அங்கே வர சொல்லுங்க, அங்கே வந்து தொலை சொல்லுங்க. மற்ற எல்லா மஸ்ஜிதுகள்ல தொழுவதை விட அங்கே ஒரு தொழுகை ஆயிரம் தொழுகையை விட சிறந்தது என்று நீங்கள் கூறுங்கள் என்ற நபி அவர்களுடைய ஹதீஸ் சஹிஹான கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிமார்கள் வந்து போன இடம், நபிமார்கள் வாழ்ந்த மரணித்த இடம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் ஓதப்பட்ட இடம், ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மெஹராப். குர்ஆன்ல வருதே, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப். ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மெஹராபுக்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் அங்கே விதவிதமான உணவுகளை பெற்றுக் கொள்வார்கள். காலையா மரியம் அந்நாளக்கிஹாதா, மரியம் இந்த உணவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? நான் கொண்டு வந்து தரல, வேறு யாரும் இந்த இடத்திற்கு வர முடியாது, இந்த உணவு உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்வார்கள், காலத்துஹுவம் இன்தில்லா, இது என்னுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தந்தது. ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு யாருடைய எந்த உதவியும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக உணவுகளை அனுப்பி வைக்கின்றான். இந்த குதிரத்தை பார்த்த ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹுனாலிகா தஆ ஜக்கரியா ரப்பஹு, சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் மிக விரிவாக குறிப்பிடுகின்றான். அந்த இடத்துல தான் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனடியாக துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியதன் தய்யிபா, யா அல்லாஹ் நான் வயோதிப்பத்தை அடைந்து விட்டேன், என்னுடைய மனைவியும் முதுமையை அடைந்து விட்டால், ஹதரத் மரியமுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னால் உணவு கொடுக்க முடியும் என்றால், என்னுடைய இந்த தள்ளாடிய வயதுல உன்னால் எனக்கு குழந்தையை தரலாம் என்று துஆ செய்கிறார்கள். அநேகமாக முஃபஸ்ஸிரிங்களுடைய கருத்து, யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் இந்த துஆவை அடிக்கடி ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரப்பி ஹப்லி மில்ல துன்க ஸுர்ரியதன் தய்யிபா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். இப்பொழுது அதற்கு பின்னால தான் அல்லாஹ் அவர்களுக்கு யஹ்யா என்ற ஆண் குழந்தையை கொடுக்கின்றான். அல்லாஹ்வே யஹ்யா என்ற நாங்க பேர் வைத்தோம், நாங்க உங்களுடைய குழந்தைக்கு பிஹுலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற குழந்தை உங்களுக்கு நாங்க தரப்போகின்றோம், வலம் நஜ்அல் லஹு மின் கபலு சமியா, இதற்கு பின்னால நாங்க வேறு யாருக்கும் யஹ்யா என்று பெயர் வைத்ததில்லை. ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வணங்கிய மிஹராப் அந்த மஸ்ஜிதுல் அக்தாவுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில் இருக்குது. ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அங்கே வைத்து தான் வளர்க்குகின்றார்கள். இது போன்ற நூற்றுக்கணக்கான அத்தாட்சிகள் உள்ள அந்த இடத்தையும் அவர்கள் வந்து பிடித்து விட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னால் உள்ள ஹரம் ஷரீஃப்ல மக்காவுடைய இமாம் அவர்களும் இது சம்பந்தமான அவர்களுடைய ஹுத்பா பிரசங்கத்துல இது சம்பந்தமாக பேசிவிட்டு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். முஸ்லிம்கள் யாரும் மனம் தளர தேவையில்லை, இந்த ஜெருசலமோ இந்த மஸ்ஜிது அக்ஸாவோ எங்கட கைகளை விட்டும் சென்று விட்டதுன்னு சொல்லி மனம் தளர தேவையில்லை, கட்டாயமாக நிச்சயமாக இது எங்கட கைகளுக்கு வரும். ஏன்? கடைசி காலத்துல ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வருவார்கள், இறங்குவார்கள், எந்திலு எங்கள் மினாரத்தில் பைதா, ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு வெள்ளை மினாரா, அந்த இடத்திலிருந்து ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ரெண்டு மலக்குமார்களுடைய தோள்பட்டையில தன்னுடைய கைகள் தன்னுடைய கைகளை தாங்கியவர்களாக அவர்கள் வந்து இறங்குவார்கள். அந்த நேரத்தில் எக்காம சொல்லப்பட்டிருக்கும் ஒரு தொழுகைக்காக ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே வந்து இறங்குவார்கள். ஹதரத் ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட சொல்லுவார்கள், நீங்க தொழுக வைங்க. சொல்லுவார்கள், இல்லை இல்லை, உங்களோட இமாம் தான் உங்களுக்கு தொழுவிக்கணும், அவருக்காகத்தான் இக்காம சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்திருப்பார்கள், அதனால் இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தணும் என்பதற்காக ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் இந்த உம்மத்திலே உள்ள ஒரு மனிதர் என்பதற்காக ஹதரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து தொழுவிக்க சொல்லி அவர்களுக்கு பின்னால தொழுவார்கள் என்றும் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் இது வெகு விரைவில் இல்ல, உலகத்துல நடக்கிற சில அடையாளங்களை காணக்கூடிய நேரத்தில் வெகு விரைவுல கயாம நாளுடைய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் கிட்டத்தட்ட அநேகமானவைகள் ஏற்பட்டு விட்டன. பெரிய அடையாளங்களும் அல்லாஹ் நாடக்கூடிய காலத்துல வரும். அந்த நேரத்துல தான் ஹஜ்ரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் வருவார்கள். அவர்கள் வந்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். குர்ஆன் கூறுகின்றது, வஇம் மின் அஹலில் கிதாபி இல்லா லயுமினன் பிஹி கப்ல மௌத்தி. அவருடைய மரணத்திற்கு முன்னால, ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால, எல்லா வேதவாசிகளும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் சொன்னது 100 to 1000 உண்மை, நம்முடைய நபி அவர்கள் சொன்னதும் 100 to 100 உண்மை. அதனால ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் வருவார்கள். அதற்கு முன்னால மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிமுகம் செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு பின்னால எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்று சேருவார்கள். சிலவேளை அவர்கள் கொஞ்சம் காலத்திற்கு பிடிக்கலாம், அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கலாம். இருந்தாலும் நாங்க இதிலிருந்து பாராமுகமாக இருக்க முடியாது. ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டம், ஒன்றுமே இல்லாத ஒரு சில மக்கள் வந்து அந்த நாட்டை பிடித்து, அந்த நாட்டில் பாதிக்கும் மேற்பட்ட ஊரை நிலத்தை பிடித்து, முஸ்லிம்கள் முழு உலகளாவிய முஸ்லிம்களுக்கு சொந்தமான முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த இடத்தையும் அவர்களுடைய தலைநகராக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது சாதாரணமான விடயம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், உலகத்துடைய 114 நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதிலே நம்முடைய நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நாங்கள் நன்றி செலுத்தணும். அவர்களும் அதற்கு எதிராக சைன் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இதனுடைய சிறப்பையும் நாங்கள் விளங்கணும். இதற்கு எதிராக உலகத்துல ராஜதந்திர ரீதியில என்னென்ன முயற்சிகள் நடக்குகின்றதோ, மேல் மட்டத்துல அரசியல் தலைவர்களுடன் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் நடக்குகின்றதோ, அதற்கு சாதகமாக ஆதரவாக நாங்களும் முயற்சிகளை மேற்கொள்ளணும். மறுமுனையில அல்லாஹ்வுக்கு துஆவும் செய்யணும். அதைவிட கூடுதலாக அந்த மக்கள் மாஷா அல்லாஹ், அந்த குதுஸில் உள்ள ரொம்ப ஏழப்பட்ட மக்கள், மஸ்ஜித் அக்ஸான்றது இந்த மாதிரி சின்ன பள்ளி உண்டல்ல, கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் பரப்பளவுல அதனுடைய வெளித்தாப்பை கட்டப்பட்டிருக்குது. அந்த தாப்பைக்கு உள்ளால் கல்லால் கட்டப்பட்ட சின்ன சின்ன குடிசைகளும் வீடுகளும் இஸ்லாமியர்கள் தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சில யூதர்கள் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை தருவதாக கேட்டாலும் சொல்லுவாங்க, இல்ல நாங்க பட்டினியாக இறந்தாலும் சரி எங்களை இந்த இடத்தை யூதர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று அந்த மக்கள் உறுதியாக அல்ஹம்துலில்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால விசேஷமாக அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வோம். அவர்கள் அநியாயம் செய்யப்படுகின்றார்கள், அவர்கள் பயங்கரமான முறையில சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். சின்ன 7 to 8 வயதுடைய சிறுவன், அவன் நிராயுத பணியாக இருக்கின்றான். 3-4 ஆயுதம் தரித்த அந்த ராணுவ வீரர்கள் வந்து அவனை கீழே புரட்டி அவனுடைய ஷூக்காலால மிரித்து அவனுடைய கழுத்தை நெசுக்குவதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது ஒரு மிருகத்தனம் இல்லையா? உண்மையில வீரன் என்றா அவன் டேம் ஆயுதம், இவன் டேம் ஆயுதம், அல்லது அந்த சிறுவன் ஆயுதம் இல்ல, நீயும் உன்னுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் களைந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சண்டை பிடிக்கணும். அந்த இஸ்லாமியர்கள் ஒன்றுமே இல்ல கல்லை தவிர, இவர்கள் முழுக்க முழுக்க எல்லா வகையான வெப்பன்ஸை வைத்துக் கொண்டு ஏதோ பெரிய சாதனை செய்வதை போன்று முழு உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு முடியும் உண்டா? பொருளாதார உதவிகளையும் நாங்கள் செய்யணும். விசேஷமாக அல்லாஹ்ட்ட துஆவும் செய்வோம். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. புனிதமான அந்த குதுஸை அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீயே பாதுகாப்பாயாக. அதற்காக யார் யார் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்வாயாக, உள்ளத்துல தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுப்பாயாக, வெளிரங்கமான எல்லா வகையான உதவிகளையும் செய்வாயாக. அந்த பிலஸ்தீனத்து ஆண்களையும் பெண்களையும் நீ பாதுகாப்பாயாக.
உன்னுடைய மறைமுகமான உதவிகளை அவர்களுக்கு இறக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை உருவாக்கி வைப்பாயாக. இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு
அலைக்கும்.